அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்தியாவின் பூனா நகரில் முஸ்லீம் இளைஞர் ஒருவர் இந்து அமைப்பினர் சிலரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த செய்தி, திமுக கட்சி பிரச்சினைகளை ஆராய்ந்து கட்சியை மறுசீரமைப்பது பற்றி கட்சி நியமித்துள்ள குழுவில் இடம்பெற்றிருக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கட்சி எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து தெரிவிக்கும் கருத்து,
இயக்கத்தினுடைய கொள்கையை விட்டுத்தராமல் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வகையிலே இந்த இயக்கத்தை வடிவமைத்து தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு பரிந்துரைகளை அளித்திட வேண்டும் என்று இந்த குழுவுக்கு ஒரு கடப்பாடு இருப்பதாக நான் கருதுகிறேன்.
இலங்கையில் காணாமல் போனோரின் நிலை குறித்து கவனத்தை ஈர்க்க முல்லைத்தீவில் நடந்த ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்தி,
காணாமல் போனவர்கள் ராணுவத்திடம் சரணடைந்தவர்கள்
இலங்கை அரசு உத்தேசித்துள்ள விதைகள் சட்டம் எழுப்பியிருக்கும் சர்ச்சை பற்றிய பெட்டகம் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
யுக்ரைனின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பெட்ரோ பொரோஷன்கோவை ரஷ்யா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், யுக்ரைனின் கிழக்கில் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவு தருவதை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்றும் பிரசல்ஸில் நடந்த பெரும்பொருளாதாரம் கொண்ட 7 நாடுகளின் கூட்டமைப்பான G7 நாடுகளின் உச்சமாநாட்டில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இல்லாது போனால் ரஷ்யா மீது புதிய தண்டனை தடைகள் விதிக்கப்படும் என்றும் G7 எச்சரித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் ஒபாமா, பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் ஆகியோர் கூட்டாக வழங்கிய செய்தியாளர் சந்திப்பில் பிரிவினைவாதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் பொரோஷன்கோ ஈடுபாட்டு காட்டுகிறார் என தெரிவித்திருந்தனர்.
யூரோ வலய நாடுகளில் பொருள் விலை வீழ்ச்சியை தடுப்பதற்காக ஐரோப்பிய மத்திய வங்கி வட்டி வீதங்களை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு குறைத்திருக்கிறது. மத்திய வங்கியின் பிரதான வட்டி வீதம் 0.15 வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய மத்திய வங்கியிடம் எந்த அளவுக்கு அச்சங்கள் உள்ளன என்பதை இந்த வளமைக்கு மாறான நடவடிக்கை காட்டுவதாக பிபிசியின் பொருளாதாரத்துறை செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
அமெரிக்காவின் மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனமான ஜெனரல் மோட்டார்ஸ் தொடர்ந்து விட்ட பிழைகள் என்று குறிப்பிட்டு அவற்றுக்காக அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி பொதுப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்.
Let me be clear. This should have never happened. It is unacceptable.
பாதுகாப்பற்றவை என்று தெரிந்தும் 20 லட்சம் கார்களை வாடிக்கையாளர்களிடமிருந்து திரும்ப பெற அந்த நிறுவனம் தாமதித்தது தொடர்பாக உள்ளக விசாரணை ஒன்றை நடத்திய பின்னர் இந்த மன்னிப்பு வருகிறது. GM கார்களில் எந்திரத்தை இயக்கும் ஸ்விட்சில் கோளாறு இருப்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தும் அலட்சியத்துடனும் திறமையற்ற விதமாகவும் ஜெனரல் மோட்டார்ஸ் நடந்து கொண்டது என உள்ளக விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்விட்ச் கோளாறு காரணமாக குறைந்தது 13 பேர் விபத்துகளில் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது.
இலங்கையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டை மாவட்டம் தங்காலி நகரில் ஜனாதிபதியின் குடும்பத்தாரை விமர்சிப்போர் மீது இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகள் தாக்குதல் நடத்துவதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது.
விசேஷம் நாமல் ராஜபக்ச மந்திரி வரையாவ பிரசித்தியை விவேச்சனை கரண புத்தலே அன்னு ஏனிசா மியாவ மரண ஹெதுவாய் கேனகாய் பிரதேசே.
தங்காலி நகரில் நேற்று பகல் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தையும், அவரது நண்பர் கடந்த வாரம் தங்காலை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து துப்பாக்கிச் சூட்டில் காயத்துடன் தப்பிய சம்பவத்தையும் சுட்டிக்காட்டிய ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர, இந்த சம்பவங்களுடன் ஜனாதிபதியின் மகன் நாமல் ராஜபக்சவுக்கு தொடர்பு இருப்பதாக கூறினார். ஜனாதிபதியின் சொந்த வீடு அமைந்திருக்கின்ற அதிஉயர் பாதுகாப்பு பிரதேசமான தங்காலையில் பட்ட பகலில் துப்பாக்கிச்சூடு நடத்த கொலையாளிகளால் எப்படி முடிந்தது என்றும் மங்கள சமரவீர கேள்வி எழுப்பினார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாமல் ராஜபக்சவின் கருத்துக்களை பெற பிபிசி எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஆனால் காவல்துறை பேச்சாளரும் அமைச்சர் கெஹிலே ரம்புக்கொல்லவும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர்.
சீனாவின் ஆளுகைக்குள் இருக்கும் திபெத்திய மாகாணத்தில் வசிக்கும் மக்களுக்கு மேலும் கூடுதல் சுயாட்சி அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு உலக மக்களின் ஆதரவை திரட்ட புதிய பிரச்சார முயற்சி ஒன்றை நாடுகடந்த திபெத்திய அரசு தொடங்கியிருக்கிறது. திபெத்திய நாடுகடந்த அரசின் கொள்கையான மைய வழி என்ற கொள்கையை பற்றி சீன அரசு நடத்தி வரும் பொய்ப்பிரச்சார முயற்சியை முறியடிப்பதற்காக இந்த நடவடிக்கையை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக திபெத்திய அதிகாரிகள் கூறுகின்றனர். சீனாவின் கட்டுப்பாட்டில் 1950களிலிருந்து இருந்து வரும் திபெத் மாகாணத்தில் தற்போது முழுமையான ஒடுக்குமுறை நிலவி வருவதாக இந்தியாவின் தரம்சாலாவிலிருந்து இயங்கும் நாடுகடந்த திபெத் அரசு கூறுகிறது.
சீனாவின் மேற்கே ஷிங்ஜியாங் பிராந்தியத்தில் பயங்கரவாதம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக 9 பேருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் கூறுகின்றது. 6 வெவ்வேறு நீதிமன்றங்களில் மொத்தமாக 81 பேருக்கு எதிராக நடந்த தொடர் விசாரணைகளின் முடிவிலேயே இந்த தண்டனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஷிங்ஜியாங் பிராந்தியத்தில் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளமைக்கு உய்கர் இனக்குழுவினரே காரணம் என்று அரசு குற்றம் சாட்டுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பூனா நகரில் முஸ்லீம் இளைஞர் ஒருவர் ஹிந்து அமைப்பு ஒன்றைச் சேர்ந்த கும்பல் ஒன்றால் அடித்து கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே நகரில் ஒரு 24 வயது முஸ்லிம் இளைஞர் இந்துத்துவ அமைப்பினை சேர்ந்தவர்களால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் அம்மாநில அரசிடம் அறிக்கை ஒன்றை மத்திய உள்துறை அமைச்சகம் கோரியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அன்று மாலை புனே நகரில் மசூதியில் பிரார்த்தனைகளை முடித்து கொண்டு வந்திருந்த மொஹ்சின் ஷைக் என்ற இளைஞரை ஒரு கும்பல் தாக்கியுள்ளது. மொஹ்சின் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். முஸ்லிம் என்று அடையாளம் காட்டும் வகையில் தாடி வைத்திருந்தமையால்தான் மொஹ்சின் ஷைக் தாக்கப்பட்டதாகவும், அவரை 15 பேர் அடங்கிய கும்பல் இரக்கமின்றி ஹாக்கி மட்டைகளாலும் மரக்கட்டைகளாலும் அடித்து கொன்றனர் என்றும் அந்த கொல்லப்பட்ட இளைஞரின் சகோதரர் முபின் ஷைக் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இந்துத்துவ அமைப்பான இந்து ராஷ்டிர சேனாவை சேர்ந்த 17 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரே குறித்தும் மராட்டிய மாவீரர் சிவாஜி குறித்தும் தரக்குறைவான புகைப்படங்கள் ஃபேஸ்புக் இணையதளத்தில் கடந்த வாரம் வெளியானதை அடுத்து புனே நகரில் இன ரீதியான பதற்றம் நிலவி வந்தது. அந்த ஃபேஸ்புக் இணையதள புகைப்படங்களால் தான் இந்த இளைஞரை இந்து அமைப்பினர் தாக்கியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞர் அந்த புகைப்படங்களை தனது ஃபேஸ்புக் இணையதளத்தில் வெளியிட்டிருந்தார் என்று முன்னதாக செய்திகள் வெளியாகின. எனினும் ஃபேஸ்புக் இணையதளத்தில் பரவிய அந்த புகைப்படங்களுக்கும் இந்த இளைஞருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும், அப்பாவியான அவர் அந்த மோதல்களில் தவறாக சிக்கிவிட்டதாகவும் அம்மாநில உள்துறை அமைச்சர் ஆர் பட்டேல் தெரிவித்துள்ளார். அத்துடன் இது மத வெறியர்களால் புரியப்பட்ட குற்றம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஃபேஸ்புக் அவதூறு புகைப்படத்தை கண்டித்து கடந்த வார இறுதியில் புனே மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மற்ற நகரங்களிலும் மோதல்கள் நடந்தன என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த புகைப்படங்கள் ஃபேஸ்புக்கிலிருந்து பின்னர் அகற்றப்பட்டன.
டெல்லியிலிருந்து சங்கீதா. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரு நலிவுற்ற சமுதாயத்தைச் சேர்ந்த 10 வயது பெண்கள் பலரால் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 3 வயது பெண் குழந்தை ஒன்று பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்த செய்திகள் வந்திருக்கின்றன. இது குறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் மீண்டும் டெல்லியிலிருந்து சங்கீதா.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பாலோத் என்ற மாவட்டத்தில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளான ஒரு 3 வயது பெண் பிள்ளையை மருத்துவ பரிசோதனை செய்ய ஆரம்ப சுகாதார மையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை மறுத்துள்ளனர். பின்னர் அந்த பாலோத் மாவட்டத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராய்ப்பூர் என்ற நகரில் உள்ள பீம்ராவ் அம்பேத்கர் நினைவு மருத்துவமனையில் அந்த சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பாலோத் என்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கடந்த புதன்கிழமையன்று காலை இந்த 3 வயது சிறுமியும் அவளுடைய அண்ணனும் சைக்கிள் பழுது பார்க்க அருகில் இருந்த சைக்கிள் கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது அந்த கடையில் இருந்த 25 வயதான சைக்கிள் மெக்கானிக் அந்த சிறுமியின் அண்ணன் சென்ற பிறகு அவளை தனிமையில் அழைத்துச் சென்று பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் அறிந்த கிராமத்தினர் அந்த சைக்கிள் மெக்கானிக்கை அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த சிறுமியை பரிசோதனை செய்ய உள்ளூர் ஆரம்ப சுகாதார மையங்களும் மாவட்ட மருத்துவமனைகளும் மறுத்துள்ளன. பெண் ஊழியர்கள் இல்லை, இருந்த பெண் ஊழியர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்வதற்கான பயிற்சி இல்லை, இது மிக சிறிய வயது பெண் குழந்தை என்றெல்லாம் காரணங்காட்டி அந்த சிறுமியையும் அவளது குடும்பத்தினரையும் மருத்துவமனைகள் வெளியே அனுப்பின.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பலத்த தோல்வியை சந்தித்திருக்கும் திமுக தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து கட்சியை மறுசீரமைக்க அறுவர் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறது. இந்த குழுவில் அங்கம் வகிக்கும் முன்னாள் கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களிடம் இந்த குழுவின் வேலை திட்டம் பற்றி கேட்டேன்.
பொதுவாக பல்வேறு சவால்கள் ஒரு இயக்கத்திற்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாவது என்பது ஒரு ஜனநாயக சூழ்நிலையில் இயற்கையான ஒன்றாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு சோதனைகளிலும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு புறம்போட்ட தங்கமாக வெளிவந்து வெற்றி கணியினை ஈட்டியிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்திருக்கிறது என்பதுதான் கழகத்தின் வரலாறு. எங்களை பொறுத்த மட்டும் ஒரு எங்களை நாங்கள் உட்படுத்திக் கொண்டு இந்த தோல்விக்கான காரணங்கள் என்பது மாத்திரமல்லாமல் அதையும் தாண்டி இந்த இயக்கம் வரக்கூடிய தலைமுறைக்கும் நிலைத்து நின்று எந்த வகையிலெல்லாம் இந்த இயக்கம் தான் கொண்டிருக்கக்கூடிய குவிகளுக்காக உள்ளும் வகையெல்லாம் உழைக்கக்கூடிய வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த இயக்கத்தினுடைய அமைப்பு ரீதியான வகையிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாக மக்களுக்கு இன்னும் நெருக்கமாக சென்று சேவையாற்றக்கூடிய ஒரு பணியையும் இயக்கத்தினுடைய கொள்கையை விட்டு தராமல் இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வகையிலே இந்த இயக்கத்தை வடிவமைத்து தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு பரிந்துரைகளை தனித்திட வேண்டும் என்று இந்த குழுவுக்கு ஒரு கடப்பாடு இருப்பதாக நான் கருதுகிறேன். இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையில் இந்த குழுவுக்கான வரையறுக்கப்பட்ட பணிகள் என்ன என்பதை குறித்து இந்த குழுவினுடைய கூட்டத்திலே அனைவரும் கூடி நின்று விவாதித்து அதற்கு பிறகு அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை தலைவருக்கு அளிக்கிற போது கூடி அனைவரும் கலந்து ஆலோசித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் வரக்கூடிய கருத்துக்களை பெற்றுதான் தொடர்ந்து இந்த குழு எந்த விதமான பரிந்துரைகளை அளிக்க முடியும் என்பதை சொல்ல இயலும்.
இரண்டு விஷயங்களை சொன்னீர்கள், அதாவது கட்சிக்குள் இருக்கின்ற இந்த அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் மற்றும் மக்களுடன் நெருங்கி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் பற்றி. இந்த இரண்டிலுமே பிரச்சனைகள் இருப்பதாக பொதுவாக ஊடகங்களாலும் விமர்சகர்களாலும் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது. முதலில் இந்த மக்களை நெருங்கி பழகுவது போன்ற பிரச்சனைகளிலே கடந்த பல ஆண்டுகளாகவே திமுக மக்கள் பிரச்சனைகளை அணுகி மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது பெரிய அளவிலே இல்லை என்ற ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இல்லை, அது நீங்கள் சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து சில கருத்துக்களை பரப்பிக் கொண்டு வருகிறார் என்பதுதான் உண்மை. உதாரணத்திற்கு மக்கள் பிரச்சனைகளை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே பின்தங்கியதில்லை. உள்ளூர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாட்டு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு பிரச்சனைகள் இலங்கை பிரச்சனைகள் உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல தளங்களிலும் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலிக்க செய்திருக்கிறது. பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து கடந்த 3 ஆண்டு கால எதிர்கட்சி வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்துதான் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றுக்கான உரிய முக்கியத்துவம் ஊடகங்களாலே அளிக்கப்படாமல் அது மறக்கடிக்கப்பட்டு விடுவதோ என்கின்ற ஐயமும் எனக்கு இருக்கிறது.
தேர்தலில் நீங்கள் தோற்றதற்கு உடனடி காரணங்களாக கூறப்படுவது என்பது காங்கிரசுடன் 10 ஆண்டு கால கூட்டணியில் அந்த காங்கிரஸ் மேல் வைக்கப்பட்ட அந்த விமர்சனங்கள் உங்கள் மீதும் ஒட்டி கொண்டன. மேலும் உங்களது கட்சி அமைச்சர்களை கூட பெரிய ஊழல் பிரச்சனைகள் சிக்கிக் கொண்டார்கள் என்பதும், இலங்கை பிரச்சனை இந்த கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளிலே பொதுநிலைக்கு வந்து அந்த பிரச்சனையிலே நீங்கள் இலங்கை தமிழர்களுக்கு சாதகமான ஒரு முடிவை மத்திய அரசு எடுக்க அதன் மீது ஒரு தாக்கத்தை செலுத்த தவறிவிட்டீர்கள் என்பதும் ஒரு விமர்சனங்களாக வைக்கப்படுகிறது. இது தவிர தலைமையின் குடும்ப உறுப்பினர்கள் கட்சியின் மீது செலுத்திய தாக்கமும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களது பரிசீலனையில் எந்த அளவுக்கு வரும்?
நீங்கள் சொல்வதை பொறுத்த மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. ஒரு கட்சி தேர்தலை சந்தித்திருக்கிற போது பல்வேறு காரணங்கள் பல்வேறு மட்டங்களிலிருந்து இயற்கையாக காரணங்கள் என்கின்ற வகையிலையும் தாண்டி குற்றச்சாட்டுகளாக சில இடங்களிலே அது உருமாறியும் வைக்கப்படுவது என்பது இயற்கையான ஒன்றாக நாங்கள் பல சமயங்களை பார்த்து வந்திருக்கிறோம். இந்த குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெற்றிருக்கக்கூடிய தோல்வியினுடைய அடிப்படையில் தொடர்ந்து வைக்கப்பட்டாலும் எங்களை பொறுத்த மட்டும் எந்த காரணங்களாக இருந்தாலும் இது தாண்டி எந்த காரணங்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் விரிவாக விவாதித்து நம்முடைய தலைமைக்கு அதற்கான அறிக்கைகளை கொடுக்க சொல்லி கழகத்தினுடைய தலைமையும் அதற்கான முடிவுகளை தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்காக அவர்கள் தனியாக ஒவ்வொரு தேர்தல் அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்களிடத்தையும் வேட்பாளர்களிடத்தையும் அறிக்கையினை அளிக்க சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது குறித்து அவர்கள் தனியாக அதெல்லாம் குறித்து நிச்சயமாக கழகத்தினுடைய ஆராய்வார்கள். ஆனால் இது போன்ற குற்றச்சாட்டுகள் பொதுவாக வைக்கப்படும் போது ஒரு கட்சி தோல்வியை சந்திக்கின்ற போது காரணங்கள் என்பதை தாண்டி என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் என்பதை தாண்டி தோல்வியிட்டு இருக்க கட்சி திமுக என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த காரணங்களை என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளாக பூதாகரமாக திமுகவின் மீது இன்றைக்கு கணைகளாக செலுத்தப்படுகிறது என்பதுதான் என்னை பொறுத்த மட்டுமே நான் காணக்கூடிய உண்மை.
திமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. 2nd உலகப் போரின் முடிவின் தொடக்க நாளாக கருதப்படும் டி டேயை முன்னிட்டு நேச நாடுகளின் படைகள் 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக நோமண்டி கடற்கரையில் இதே தினத்தில் கரையிறங்கின. இந்த டிடிஏ முன்னிட்ட நிகழ்வுகள் பிரான்சில் நடக்கின்றன. அந்த ராணுவ நடவடிக்கையில் தமது உயிரிழந்த 1000கணக்கான படையினர் மற்றும் பெண்களை பிரிட்டனும் நினைவு கூறுகிறது. இதுகுறித்து ராபர்ட் ஹால் அனுப்பிய பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சீவகன்.
இந்த நோர்மண்டியின் ஒவ்வொரு தெருவும் சொல்வதற்கு பல கதைகளை வைத்திருக்கின்றன. இப்பொழுது ஐரோப்பாவும் நேச நாடுகளும் அன்று போரில் பங்கேற்று எங்கியிருக்கின்ற முன்னாள் படையினருடன் சேர்ந்து இந்த முக்கிய நாளை அனுட்டிக்க கூடியிருக்கின்றார்கள். மலையுச்சியில் இருக்கின்ற ரோம்பிலிருந்து நான் எனது பயணத்தை ஆரம்பித்தேன். இங்கு இருக்கின்ற தேவாலயத்தின் சுவரோரமாக அன்று இறந்து போன துணைப்படையினர் மற்றும் சிறு விமான ஓட்டுநர்களுக்காக சமாதிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய படை வருவதற்கு முன்னோடியாக முக்கியத்துவம் மிக்க வீதிகள், பாலங்கள் மற்றும் பலமிக்க இடங்களை தாக்குவதற்காக இவர்கள் இங்கு தரையிறங்கியிருந்தனர். 29 வயதான டான் பிரதரிச் இந்த சண்டையில் இருந்த முதலாவது சிப்பாய்களில் ஒருவர். அவர் இறந்த 2 வாரங்களின் பின்னரே அவருக்கு ஒரு மகள் பிறந்தார். இந்த மலையிலிருந்து இறங்கி வந்தால் பெக்கசஸ் பிரிட்ஜ் கஃபே கான்ட்ரியை பார்க்கலாம். அன்றைய மோதலில் காயமடைந்தவர்களை கவனித்த ஒரு குடும்பத்தால் இன்றும் இந்த கஃபே பராமரிக்கப்படுகின்றது. அன்று முதல் மாவீரர்களை வரவேற்பது இவர்களது பணி.
நான் அதில்தான் பிறந்தேன். எனது பெற்றோர் மற்றும் சகோதரிகளைப் போல் நானும் இந்த வரலாற்றின் ஒரு பகுதி. எங்கள் லட்சியம் அது. அது மிகவும் முக்கியமான ஒரு லட்சியம் என்று நான் நினைக்கிறேன்.
கஃபேயின் வெளியே பர்மிங்ஹாமில் இருந்து வந்த ஒரு குழு தமது டிடே அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றது. இல்லாமல் போன தமது நண்பர்களையும் அவர்கள் நினைத்துக் கொள்கின்றார்கள்.
அன்று 11 வயது முடிவதற்கு எனக்கு ஒரு நாள் தான் குறைவாக இருந்தது. அடுத்த நாள் எனக்கு 20வது பிறந்த நாள். 20வது வயதை நான் பார்ப்பேன் என்று அன்று நான் நினைக்கவே இல்லை. கடற்படையில் 20 வயது வரை ரம் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே நான் ரம்மின் சுவையை சுவைத்து பார்க்காமலே போய்விடுவேன் என்றுதான் நினைத்திருந்தேன். அடிப்படையிலே இது எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விஷயம். நாங்கள் திரும்பவும் பிரிட்டனை பார்ப்போம் என்று அப்போது நினைக்கவே இல்லை. வைக்லிப்ஸுக்கு திரும்ப வருவேன் என்று நான் நினைத்து பார்க்க கூட இல்லை.
எனது பாட்டனார் ஜேம்ஸ் வாட்ச் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த இங்கு வந்தேன். 2 வருடங்களுக்கு முன்னர் செப்டம்பரில் அவர் இறந்து விட்டார். அவருடைய பதக்கங்களை அணிவதில் நான் பெருமைப்படுகிறேன்.
நாளை நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் இங்கு மேடையில் மையத்தில் இடம் பிடிப்பார்கள். ஆனால் இன்று போர் முன்னோடிகள் தான் முக்கிய பிரமுகர்கள்.
நாங்கள் சகோதரர்களாக இருந்தோம். இந்த சொல் எங்கிருந்து வந்தது தெரியுமா? நெல்சன் பிரபுதான் அந்த காலத்திலேயே இதனை ஆரம்பித்து வைத்தார். அதனை நாங்கள் இன்றும் பின்பற்றி வருகிறோம். அது உண்மையான உணர்வும் கூட.
ஒவ்வொரு கடற்கரையிலும் ஒவ்வொரு ஞாபகார்த்த இடத்திலும் நிகழ்வுகள் நடக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று அரமோட்ஸில் நடக்கும். நோர்மண்டியில் களம் கண்டவர்கள் தமது முறையான இறுதி அணிவகுப்பை இங்கு நடத்துவார்கள். தமது தோழர்களுக்கு மரியாதை செலுத்தவே இங்கு தாம் வருவதாக அந்த மாவீரர்கள் நா தழுதலுக்க
கூறுகின்றார்கள்.
ராபர்ட் ஹாலின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சிவன். இனி இலங்கை குறிப்புகள். போரில் காணாமல் போனவர்களை மீட்டுத் தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இலங்கையின் முல்லைத்தீவில் இன்று நடந்தது. இதற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமும் அங்கு நடந்தது. இது குறித்து வவுனியாவிலிருந்து பிபிசி தமிழ் ஓசைக்காக மாணிக்க வாசகம்.
காணாமல் போனவர்கள்
இலங்கையில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முல்லைத்தீவில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் அதற்கு எதிராக அரசு தரப்பினரால் மற்றொரு ஆர்ப்பாட்டமும் இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினரின் அனுமதியுடன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தனர். அதே நேரம் இராணுவத்திற்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகள் மேற்கொண்ட கட்டாய ஆட்சேர்ப்பை நினைவு கூர்ந்து அதற்கு கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்து அரசு ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்திற்காக கூடியிருந்தனர். இருதரப்பினருக்கு இடையில் மோதல்கள் ஏற்படாத வகையில் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர்.
என
தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் சிலர் தெரிவித்தனர். காணாமல் போயுள்ளவர்கள் பற்றிய விடயத்தில் அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்திருப்பதாக இங்கு உரையாற்றிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறினார்.
காணாமல் போனோர் சம்பந்தமாக 19,000 மேற்பட்ட மனுக்கள் கிடைத்திருப்பதாக காணாமல் போனோரை கண்டறிவதற்கான குழு சொல்கின்றது. ஆனால் ஒருவரை கூட அந்த குழுவினால் இதுவரை கண்டறிய முடியவில்லை. அது மாத்திரமல்லாமல் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் கூட இலங்கை அரசாங்கம் வருடக்கணக்காக இழுத்தடிக்கின்ற ஒரு செயலை செய்கின்றதே தவிர இராணுவத்தினிடம் சரணடைந்தவர்களுக்கு, இராணுவம் கடத்தி கொண்டு போனவர்களுக்கு, இராணுவம் கைது செய்தவர்களுக்கு அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன நடைபெற்றது என்பது இதுவரை தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டம் இலங்கை அரசாங்கத்தையும் சர்வதேச சமூகத்தையும் காணாமல் போனவர்களுடைய பிரச்சனையின்பால் அவர்களது கவனத்தை திருப்புவதற்கான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். எம்மை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தின் மேல் இருந்த நம்பிக்கை முற்றும் முழுதாக அற்றுப்போய்விட்டது. இந்த காணாமல் போன தாய், தந்தை, பெற்றோர்கள், ஏனையோர்கள் குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கு சர்வதேச சமூகம் இதற்கு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த வழக்குகள் நடக்கக்கூடிய நீதிமன்றங்களில் இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தும்படி நாங்கள் மேதகு நீதிபதிகளை கேட்டுக்கொள்ளவும் விரும்புகின்றோம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டதை அடுத்து அரசு ஆதரவாளர்கள் செய்தியாளர்களை சூழ்ந்து கொண்டு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினருக்கு எதிரான கருத்துக்களையும் கண்டனங்களையும் வெளியிட்டனர்.
இது நாங்கள் வேண்டும் என்று அவர்களுக்கு எதிராக நாங்கள் கட்டவிழ்த்து விடப்படவில்லை. இது எங்களுடைய மக்களுடைய தத்துணிவோடு தான் நாங்கள் வந்து நாங்கள்
பிடிச்ச 16-17 வயது புள்ளிகளை பிடிச்சது. அந்த புள்ளியில எங்க அதை தான் நாங்கள் கேட்கிறோம். ஆமி பிடிச்சதா, நம்ம முல்லத்தீவில போலீஸ் பிடிச்சதா, இல்ல சிஐடி பிடிச்சதா, ஆர் பிடிச்சது, முல்லத்தீவில ஆர் பிடிச்சது, அதான் எங்க கேள்வி
என எதிர்த்தரப்பு ஆர்ப்பாட்டத்தில் முன்னணியில் நின்றவர்கள் தெரிவித்தனர்.
செய்தியை வழங்கியவர் மாணிக்க வாசகம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு உதூர் பெட்டகம். இலங்கையில் விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த இலங்கை அரசு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர உத்தேசித்திருக்கிறது. இந்த சட்டம் குறித்து எழுந்துள்ள சர்ச்சை பற்றிய ஒரு பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இன்று சனத்தொகை பெருக்கம், பருவநிலை மாற்றங்கள் இப்படியான சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற உலக நாடுகளுக்கு விவசாயத்துக்கு தேவையான விதைகளை விருத்தி செய்வதும் பாதுகாப்பதும் பெரும் பிரச்சினைக்குரிய விடயமாகியுள்ளது. இலங்கையில் இது சர்ச்சைக்குரிய அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. விவசாய விதைகளை பாதுகாப்பதற்கான உரிமை தொடர்பில் விவசாய திணைக்களத்தின் இயக்குநருக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் புதிய விதைகள் சட்டத்தை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கான தேவை என்ன? விவசாய அமைச்சின் விவசாய தொழில்நுட்பம் தொடர்பான மேலதிக செயலாளர் டாக்டர் டிபிடி விஜயரத்ன.
உலகிலும் சரி, இலங்கையிலும் சரி, இன்று விவசாய விதைகளின் நிலைமை என்பது மாறிப்போய்விட்டது. பசுமை புரட்சிக்கு முன்னதாக விவசாயிகளே தமக்கான விதைகளை உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் பிற்காலத்தில் இதனை வணிகமாக செய்கின்றவர்கள் இதன் உள்ளே வந்துவிட்டார்கள். இப்படியான வணிக நிறுவனங்களிலிருந்து கிடைக்கின்ற விதைகள் மூலம் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்காவிட்டால் அந்த விதைகளை விற்ற நிறுவனங்கள் பொறுப்பேற்பது கிடையாது. அதற்கான பொறுப்பை சுமத்துவதற்காகத்தான் இந்த சட்டம் தேவை என்று நாங்கள் நினைக்கின்றோம்.
ஆனால் விவசாய சங்கங்களோ இந்த சட்டம் நடைமுறைக்கு வரவே கூடாது என்று விடாப்பிடியாக இருக்கின்றன. அகில இலங்கை விவசாய சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் நாமல்
கருணரத்ன.
இந்த விதைகள் சட்டத்தின் அடிப்படையை பார்க்கின்ற பொழுது அதன் நோக்கம் விதைகளை பாதுகாப்பதல்ல, விதைகளை வைத்திருப்பதற்கான ஆதிக்கத்தை 100% பல்தேசிய கம்பெனிகளிடம் தாரை பார்ப்பதுதான். அரசாங்கத்துக்குள்ளேயே அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. அதனால் இந்த சட்டத்தை முற்றுமுழுதாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களின் கோரிக்கை. எமது நாட்டில் 3000+ நெல் வகைகள் ஒரு காலத்தில் இருந்தன. ஆனால் இன்று 75 வரை தான் இருக்கின்றன. எமது பப்பாளி பழம், தக்காளி, மிளகாய் ரகங்கள் எல்லாம் இன்று காணாமல் போய்விட்டன. இன்று எங்களிடம் இருப்பது மேல்நாட்டு பல்தேசிய கம்பெனிகள் வழங்கிய விதைகள் மாத்திரம்தான். இன்று 1 கிலோ பப்பாளி விதைகள் 8 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. அதிலிருந்து 2வது தலைமுறை விதைகளை பெற முடியாது.
இலங்கையின் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் விவசாயிகளின் கருத்தையே ஆமோதிக்கின்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியத்தின் இயக்குநர் எஸ் விஸ்வலிங்கம்.
இந்த நாட்டிலே பாரம்பரிய விதைகளை இல்லாதொழித்து சர்வதேச ரீதியாக உற்பத்தி செய்யப்படுகின்ற, அதாவது ரசாயன பசலைகள், ரசாயன திரவியங்களை பாவித்து விவசாயம் செய்கின்ற விதைகளை பாவிப்பதை ஊக்குவிப்பதற்கும், அதற்கு மேலதிகமாக ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபை ஆர்கனைசம், அதாவது மரபணு மாற்றத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற விதைகளை இங்கு இறக்குமதி செய்வதற்கும் இந்த சட்டமூலத்தின் மூலமாக
உத்தேசிக்கப்பட்டுள்ள விதைகள் சட்டம் விவசாயிகள் இதுவரை வைத்திருந்த விதைகள் மீதான பாரம்பரிய உரிமையை பறிக்க முயற்சியா? விவசாய அமைச்சின் மேலதிக செயலாளர் டிபிடி விஜயரத்ன மீண்டும்.
பாரம்பரிய விதைகளுக்கான உரிமையை யாரும் பறித்துவிட முடியாது. அந்த உரிமை விவசாய மக்களிடம் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த விதைகளை பாதுகாப்பது விவசாய திணைக்களத்தின் கடமை.
ஆனால் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள விவசாயிகள் சம்மேளனம் தயாரில்லை. நாமல் கருணரத்ன.
அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற வாதத்தை எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சட்டத்தோடு நீர் முகாமைத்துவ சட்டமும் அமலுக்கு வர இருக்கின்றது. அந்த சட்டத்தின்படி விவசாயிகளுக்கு தண்ணீரை இலவசமாக பெற முடியாது போகின்றது. அதற்கான ஏகபோக உரிமையை பரதேசிய கம்பெனிகளுக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதன் மூலம் தண்ணீர், விதைகள், நிலம் இப்படி எல்லாமே கம்பெனிகளிடம் தாரவாக்கப்படுகின்றன. அடுத்து என்ன, விவசாயிகள் வாழ வழி இல்லாமல் அவர்களிடம் கூலிக்கு வேலை செய்ய வேண்டியதுதான்.
சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் அரசின் நடவடிக்கையில் சந்தேகம் இருக்கிறது. எஸ் விஸ்வலிங்கம்,
ஆஸ்திரேலியா போன்ற நிறுவனங்கள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடம் கூடுதலாக மரபணு மாற்றுகள், மடிப்பாய் ஆர்கனிசம் விலைகள் பாதிக்கப்படுகின்றது. அவர்களோடு ரகசியமாக இது சம்பந்தமான பொருள் ஒப்புதல் செய்யப்பட்டுள்ளதை நாங்கள் அறிவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாட்டு கிடைத்த தகவலின்படி அது சம்பந்தமாக ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கு. அதற்காக ஒரு சிலர் இங்கு இலங்கைக்கும் வந்திருக்கின்றார்கள். அதை இறக்குமதி செய்வதற்கான, அதை உற்பத்தி செய்வதற்கான பரிசார்த்த முறைகளை மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகளும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு
அரசாங்க விவசாய திணைக்களத்தின் இயக்குநருக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள் விவசாயிகளின் எதிர்ப்புக்கு இன்னொரு முக்கிய காரணம். அகில இலங்கை விவசாய சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் நாமல் கருணரத்ன,
இந்த
சட்டத்தில் எந்த ஒரு நபரும் விதைகளை உற்பத்தி செய்யவோ விற்பனை செய்யவோ கொண்டு செல்லவோ வேண்டுமானால் அவருக்கு அனுமதி இருக்க வேண்டும். அதற்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த நிபந்தனைகளுக்கு அமையாமல் விதைகளை கையாண்டால் நீதிபதி முன்னால் கொண்டு சென்று அவரை குற்றவாளியாக்கி 6 மாத கால சிறை அல்லது 50,000 ரூபாய் அபராதம் விதிப்பார்கள். இதன் மூலம் தானாகவே பல்தேசிய கம்பெனிகளிடம் விதைகளுக்கான ஏகபோக உரிமை ஒப்படைக்கப்பட்டுவிடும்.
ஆனால் வணிக ரீதியில் விதைகளை வைத்திருப்போருக்கு மட்டுமே இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும் என்றும் விவசாய அமைச்சு கூறுகிறது. இலங்கையில் இன்று விதைகள் பாதுகாப்பு தொடர்பான அக்கறை எந்த அளவில் இருக்கின்றது? கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய படத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் பி சிவராஜாவிடம் கேட்டேன்.
விதைகள் தான் உற்பத்தியினுடைய அடிப்படை. ஸோ இந்த விதைகளை பாதுகாக்க விட்டால் எதிர்காலத்தில் நடுவதற்கு விதைகள் இல்லாமல் போய்விடும், எங்களை பயிர்களும் அழிந்து போய்விடும். இந்த சூழல் கேட்ட விதைகள் பல இனங்கள் இருக்கின்றன. அந்த இனங்கள் நாங்கள் இனங்கண்டு கட்டாயமாக பாதுகாக்க வேணும். முக்கியமாக சில நெல் இன விதைகள் அழிந்து போய்விட்டன. எங்களது சூழலுக்கு ஏற்ற வகையில் நல்ல விளைச்சல் தந்த இனங்கள், அந்த இனங்கள் கட்டாயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதை இப்போ உணர்ந்து விவசாயிகள் அதில் அக்கறை செலுத்துகிறார்கள். ஆனால் இந்த புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக உருவாக்கப்பட்ட விதைகளை தான் சிபாசு செய்கிறார்கள் விவசாய திணைக்களமும் மற்ற நிறுவனங்களும். பழைய விதை இனங்கள் கட்டாயமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அது எங்கள் காலநிலை மண் வகைகளுக்கு ஏற்ற இனங்கள்.
இலங்கையில் விதை விநியோகத்தில் தனியார் நிறுவனங்கள் செலுத்துகின்ற ஆதிக்கம் நாட்டுக்கு நல்லதா?
இப்போதைக்கு பார்க்கும் பொழுது சில நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. விதை உற்பத்தி செய்வதிலும் விற்பதிலும் இறக்குமதி செய்தும் விற்கிறார்கள். சில இனங்களை வெளியிலிருந்து, சில இனங்கள் இங்கு பயிர் செய்யப்பட்டு விதைகளாக உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட நான் எங்களை கணிப்பில் 50% மேலே சில நிறுவனங்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு விதைகள் உற்பத்தி செய்து விற்கப்படுகின்றது. தனியார் துறை ஆதிக்கம் செலுத்த விடுவது மிகவும் பாரதமான ஒரு விஷயம் என்றால், இது விவசாயம் வந்து இப்போ எங்களுடைய உயிர் நாடி, நாங்கள் விவசாய நாடு. ஆகவே அதுக்கு கட்டாயமாக அரசாங்கத்துடைய அனுசரணை பக்கபலம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் விவசாய உற்பத்தியில் பெரிய பாதிப்புகளை எதிர்நோக்க வேண்டி வரும். எப்படியும் நாங்கள் விவசாயிகள் இந்த உற்பத்திக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அதில் விதைகளை வழங்குவதில் அரசாங்கம் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த கடமையிலிருந்து அரசாங்கம் தவற முடியாது. தரமான விதைகள் விதைகள் கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு அந்த விதைகள் வந்து எங்களுடைய நாட்டுக்கு ஏற்ற விதைகள், எங்களை மண் வளங்கள் சூழலை பாதிக்காத விதைகளாக இருக்க வேண்டும். தற்காலத்தில் சூழல் பாதிப்புக்கு உள்ளாகின்றது. இந்த காரணம் நாங்கள் பயன்படுத்துகின்ற இனங்கள் வந்து எங்களுடைய சூழலுக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் இருக்கின்றது. பழைய இனங்களை நாங்கள் பாதுகாக்கவும் விட்டு அது அழிந்து போய்விட்டன.
அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கின்ற புதிய விதைகள் சட்டம் அப்படியே நிறைவேறுமா அல்லது மாற்றங்கள் வருமா பொறுத்திருந்து பார்ப்போம்.
பெட்டகத்தை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் சாதாத்.
யுக்ரைன் விஷயத்தில் தலையிடுவதை ரஷ்யா நிறுத்தவில்லை என்றால் அதன் மீது புதிய தடைகள் விதிக்கப்படும் என G7 நாடுகள் எச்சரித்திருக்கின்றன. ஜெனரல் மோட்டார்ஸ் அமெரிக்க கார் உற்பத்தி நிறுவனம் கோளாறுடைய தமது கார்களை திரும்பப் பெற தாமதம் செய்தமைக்காக வாடிக்கையாளர்களிடம் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டிருக்கிறது. யூரோ வலய நாடுகளில் பொருட்களின் விலை வீழ்ச்சியை தடுப்பதற்காக ஐரோப்பிய மத்திய வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்களை முன்பில்லாத அளவில் குறைத்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.